Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
God loves you.
தேவன் உங்களை நேசிக்கிறார்.
God loves all men.
தேவன் எல்லா மனிதர்களையும்
நேசிக்கிறார். All human beings.
எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார்.
And because he loves us, he has given us his word so that our lives can accomplish the maximum during our stay on earth.
நாம் இந்த பூமியிலே தங்கியிருக்கிற நாட்கள் பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும்படியாக அவர் நமக்கு சகலவற்றையும் தருகிறார்.
And that's why he first wants to deal with the sin in our life.
ஆகவே தான் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தோடு கூட அவர் இடைவிட விரும்புகிறார்.
So in our last few studies we were trying to understand the seriousness of sin.
கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே பாவத்தினுடைய கொடூரத்தை குறித்து நாம் தியானித்தோம்.
And how sin first came in the first human into the human race through the first married couple.
மனித வர்க்கத்துக்குள்ளாக முதல் தம்பதிகள் மூலமாக எப்படி பாவம் பிரவேசித்தது என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம்.
We want to see a little bit of how God has provided for this problem to be solved.
இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு தேவன் என்ன தீர்வை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம்.
Just like God came into Eden in order to help Adam and Eve.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உதவி செய்யும்படியாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவன் வந்தது போலவே
God came to earth in the form in the person of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து என்ற நபர் மூலமாக தேவன் இந்த பூமிக்குள்ளாக வந்தார்.
To help us.
நமக்கு உதவி செய்யும்படியாக.
In our sin.
நம்முடைய பாவத்திலே உதவி
செய்ய. Deliver us from our sin.
பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக.
And to set us free from slavery to sin.
பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு.
So when God killed that first animal in Eden and clothed Adam with the animal skin.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த மிருகத்தினுடைய தோலை உடையாக உடுத்து வைக்கும்படியாக முதல் மிருகத்தை தேவன் கொன்றார்.
That was a picture of how one day God would allow Christ to die so that we can be clothed with his righteousness.
நாமும் அவருடைய நீதியினாலே தரிப்பிக்கப்படும்படிக்கு ஒரு நாளிலே கிறிஸ்துவை எப்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார் என்பதை சித்தரிக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கிறது.
God is willing to do that.
தேவன் அதை செய்வதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
Every human being.
ஒவ்வொரு மனிதனுக்கும்
forgive their sin.
அவர்கள் பாவங்களை மன்னிக்க
them his nature.
அவருடைய சொந்த குணாதிசயத்தை கொடுப்பதற்காக.
But one thing God will not do is he will not force a person to accept what he offers.
ஆனால் தேவன் கொடுப்பதை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காலம் மனிதனை அவர் கட்டாயப்படுத்த மாட்டார்.
That's very important for us to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம்.
Many Christian pastors and preachers and leaders force their people to do something.
அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் போதகர்கள் அவர்கள் தங்களுடைய ஜனங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று
கட்டாயப்படுத்துகிறார்கள்.
தசமபாகம் செலுத்தி ஆக வேண்டும் என்று
கட்டாயப்படுத்துகிறார்.
சுவிசேஷ ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று
கட்டாயப்படுத்துகிறார்கள்.
கூட்டத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சில நேரங்களிலே மிஷனரியாக செல்ல வேண்டும் என்றும்
கட்டாயப்படுத்தப்படுகிறார்.
ஒருவரை இவர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள்.
Even though they themselves may not be interested in marrying that person.
அந்த நபர் இன்னொரு நபரை திருமணம் செய்ய விருப்பம் இல்லாதிருந்தாலும் கட்டாயப்படுத்துகிறார்கள்.
I have no hesitation in saying this.
இதை சொல்வதற்கு நான் சற்றேனும் தயங்க மாட்டேன்.
That anyone who forces you to do something is doing the work of the devil.
உங்களை ஒரு காரியத்தை செய்யும்படி யார் கட்டாயப்படுத்துகிறாரோ அவர் சாத்தானுடைய கிரியை தான் செய்கிறார்.
You who are listening to me, let me set you free right now.
என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உன்னை முதலாவதாக நான் விடுதலாக்க விரும்புகிறேன்.
Anyone who forces you to do something is an agent of the devil.
ஒன்றை செய்யும்படியாய் கட்டாயப்படுத்துகிற யாரா இருந்தாலும் அவன் சாத்தானுடைய ஏஜென்டாக இருக்கிறான்.
God does not force anybody.
தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறதே இல்லை.
That is the difference between being filled with the Holy Spirit and being possessed by a demon.
பிசாசுனாலே பீடிக்கப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருப்பதற்கும் இதுதான் வித்தியாசம்.
You cannot be possessed by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நீ ஒரு காலம் பீடிக்கப்பட முடியாது.
You can only be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படத்தான் முடியும்.
And you cannot be filled with a demon, you are possessed by a demon.
அதே சமயத்திலே பிசாசுனாலே நிரப்பப்பட முடியாது. ஆனால் பிசாசு பிடித்தவனா நீ மாற
முடியும். What is the difference?
அதனுடைய வித்தியாசம் என்ன?
When the Holy Spirit fills a person,
பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நிரப்பும்
பொழுது, he doesn't take away the man's free will.
மனிதனுடைய சுயாதீன சித்தத்தை ஒரு காலம் அவர் நீக்குவதில்லை.
Gives you the freedom to still obey him or disobey him. That's up to you.
அவருக்கு இன்னுமாய் நீ கீழ்ப்படியவும் செய்யலாம் கீழ்ப்படியாமலும் போகலாம். இந்த ஒரு விடுதலையை தேவனுக்கு ஆவியானவனுக்கு தருகிறார்.
God is like that.
என்றால் தேவன் அப்படித்தான் இருக்கிறார்.
God doesn't force anybody to do anything.
எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
The servant of God will never force anybody to do anything.
ஒரு மெய்யான தேவ ஊழியன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார்.
He may give advice.
ஆலோசனை சொல்லலாம்.
He will encourage people.
ஜனங்களை உற்சாகப்படுத்தலாம்.
Never, never compel a person to do something.
ஆனால் ஒரு காலம் ஒரு நபர் இதை செய்தாக வேண்டும் என்று
கட்டாயப்படுத்துவது
நல்ல காரியத்தை கூட.
When a person is compelled to do a good thing and he does it out of compulsion.
ஒரு மனிதன் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு கட்டாயப்படுத்தி அந்த கட்டாயத்தின் பேரில் அதை செய்வானால்
that work has got no more value before God.
அந்த கிரியை தேவனுக்கு முன்பாக எந்த மதிப்பையும்
பெறாது. That's what the Bible calls a dead work.
இதைத்தான் செத்த கிரியை என்று வேதம் அழைக்கிறது.
A dead work is a good work which a person was forced to do.
ஒரு நபர் செய்யக்கூடிய நல்ல காரியம் அது கட்டாயத்தின் பேரில் செய்தால் அது செத்த கிரியை.
If it had to remain a good work, then it should have been done voluntarily.
அது நல்ல கிரியையாகவே இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மனமூந்து செய்யப்பட்டதா இருக்க வேண்டும்.
But when a person was forced to do it, that good work became a dead work.
ஆனால் ஒரு நபர் நல்ல கிரியை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டால் அது செத்த கிரியையாக மாறுகிறது.
And the Bible says in Hebrews chapter 6, we must repent of dead works.
எபிரேயர் 6 அதிகாரத்திலே செத்த கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம்
சொல்கிறது. We must repent of works which we are forced to do.
நாம் கட்டாயப்படுத்தி எந்த வேலையை நாம் செய்ய விரும்புறோமோ அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
It has no value before God.
ஏனென்றால் கட்டாயத்தின் பேரில் செய்கிற காரியத்துக்கு தேவன் பேரில் மதிப்பில்லை.
Pastors who force the sisters in their church to remove their ornaments.
தங்கள் நகைகளை கழட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற போதகர்கள் இருக்கிறார்கள்.
Now they may be convinced about it from scripture.
வேதத்திலிருந்து அவர்கள் அதை குறித்து உணர்வு பெற்றிருக்கலாம்.
But when you force a person, even if that sister removes those ornaments, it has no value before God.
ஆனால் ஒரு சகோதரியை கட்டாயப்படுத்தி நகை எடுக்க சொன்னால் அப்படி எடுத்தாலும் தேவன் பார்வையில் அதற்கு மதிப்பில்லை.
It's much worse when people are forced to go as missionaries without a calling from God.
தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெறாதபடிக்கு மிஷனரியாக போய்த்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இன்னும் தோஷமான காரியம்.
Some preacher says God has called you to serve him.
ஒரு சில பிரசங்கியார்கள் ஜனங்களை பார்த்து தேவன் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
Anyone, it doesn't matter who he is, how big a man he is, if he forces you to do something which you don't feel free to do, I want to say to you in Jesus' name, that man is doing the work of the devil.
நீ செய்வதற்கு விருப்பப்படாத ஒரு காரியத்தை எந்த ஒரு மனிதன் அவன் எவ்வளவு பெரிய ஊழியனாக இருந்தாலும் சரி கட்டாயப்படுத்தினால் அவன் பிசாசுடைய காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறான்.
After listening to this,
இதை கேள்விப்பட்ட பிறகு,
you still want to allow other people to force you to do things,
இன்னுமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் சில காரியங்களை செய்வதற்கு கட்டாயப்படுத்த அனுமதித்தால்,
then you are yourself responsible for destroying your life.
அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு நீயே பொறுப்பாளி.
Jesus never forced anybody.
Yes, யாரையுமே கட்டாயப்படுத்தினது கிடையாது.
You know, taking up the cross and following Jesus is the best way any human being can ever live.
எந்த ஒரு மனுஷனும் வாழ்வதற்கு செம்மையான வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும்.
He still says, if any man wants to follow me,
என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்றுதான் சொன்னார்.
He does not want the person to be forced to do that which is good for him.
அவனுக்கு நன்மையான காரியத்தையுமே அவன் மேல் திணிக்க ஆண்டவர் விரும்பவில்லை.
Look at this example.
இந்த உதாரணத்தையும் பாருங்கள்.
To escape hell, what a wonderful blessing that is.
நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்.
Even that God doesn't force people to come out of hell.
அந்த நரகத்தை விட்டு தப்பி வருவதற்கே கூட தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
Every day millions of people are going into hell.
ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்.
God doesn't stop any of them.
தேவன் யாரையும் அவர்களின்
தடை செய்யவில்லை. They're all invited to come into heaven.
எல்லாருமே பரலோகத்துக்கு வருவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
He doesn't catch them by the neck and take them in.
கழுத்தை பிடித்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை.
Please remember this.
ஆகவே தயவு செய்து இதை நினைவிலே வைத்துக்கொள்ளுங்கள்.
God does not force anybody to do anything.
எந்த ஒரு நபரையும் தேவன் எதை செய்வதற்கும் கட்டாயப்படுத்துவதில்லை.
He invites us.
அவர் நம்மை அழைக்கிறார்.
And if you want to sin, you can sin.
நீ பாவம் செய்ய வேண்டுமானால்
செய்யலாம். If you want to live a holy life, you live a holy life.
பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ வாழலாம்.
Because the moment you are forced, it's no longer holiness.
நீ எப்பொழுது கட்டாயப்படுத்தப்படுகிறாயோ அது பரிசுத்தமே அல்ல.
True holiness is that which you do voluntarily.
மெய்யான பரிசுத்தம் நீயாக மனமோந்து செய்வதிலே தான் காணப்படுகிறது.
Demon possessed people have no control over what they do.
பிசாசுனாலே பிடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் செய்கிற காரியத்தின் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது.
The devil forces them.
ஏனென்றால் பிசாசு அவர்களை கட்டாயப்படுத்துகிறது.
The spirit filled people have freedom.
ஆனால் ஆவியிலே நிறைந்தவர்களுக்கு சுயாதீனம் உண்டு.
If God gives me a gift of the Holy Spirit.
எனக்கு பரிசுத்தாவின் வரத்தை தேவன் கொடுப்பாரானால்
any gift of the Holy Spirit.
எந்த பரிசுத்தாவின் வரமா இருந்தாலும்
I can exercise it. By my own choice.
என்னுடைய சொந்த தெரிந்துகொள்வதன் பேரிலே தான் நான் அதை பிரயோகிக்க முடியும்.
Even if I'm filled with the Holy Spirit.
பரிசுத்தாவினாலே நான் நிரப்பப்பட்டவன் இருந்தாலும்
சரி. I can disobey God today if I want to.
இன்றைக்கு நான் விரும்பினால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம்.
Because he doesn't take away my freedom of choice.
ஏனென்றால் அவர் என்னுடைய சுயாதீன சித்தத்தை ஒரு காலம் நீக்கி போடுவதில்லை.
It's very important for us to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம்.
So God invites us to come to salvation.
ஆகவே இரட்சிப்புக்குள்ளாக மீட்புக்குள்ளாக வருவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார்.
One of the first things we need to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
The Bible speaks about salvation being through repentance and faith.
மனம் திரும்பி விசுவாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய மீட்பை குறித்து வேதம் சொல்கிறது.
In Acts of the Apostles in chapter 20.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20 அதிகாரத்திலே
Paul says
பவுல் சொல்கிறார்
that what he taught everywhere.
எல்லா இடங்களிலும் எதை போதித்தாரோ
Acts 20 verse 21.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:21
was basically these two things.
இந்த இரண்டு காரியங்கள் தான்.
Repentance toward God and faith in our Lord Jesus Christ.
தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் அவர் போதிக்கிறார்.
These two things.
இந்த இரண்டு காரியங்கள்.
And what God has joined together, we must not separate.
தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன்.
To repent is to turn towards God.
மனம் திரும்புதல் என்பது தேவனை நோக்கி திரும்புவதாகும்.
And to have faith is to trust in God.
விசுவாசம் வைப்பது தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதாகும்.
Now, if you preach faith without repentance, you have separated what God has joined together.
மனந்திரமுதல் இல்லாமல் விசுவாசத்தை மட்டும் நீ பிரசங்கிப்பாயானால் தேவன் இணைத்ததை நீ பிரிக்கிறாய்.
Many people are doing that.
அநேகர் அதை செய்கிறார்கள்.
Because they say we can get more people in our congregations if we only preach faith.
விசுவாசத்தை மட்டும் பிரசங்கிக்கும் பொழுது எங்கள் சபைக்கு நிறைய ஆள் சேர்கிறார்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்.
It's true, more people will come.
அநேக ஜனங்கள் வருவார்கள் என்பது உண்மை.
Because you don't preach against sin.
ஏனென்றால் பாவத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கிப்பதில்லை.
But you preach all the blessings you can get through trusting God.
ஆனால் தேவனை நம்புவது நிமித்தமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருப்போமானால்
the end result will be
அவருடைய விளைவு என்னவாக
இருக்கும்? You may have a large church but it will be a very shallow church.
உனக்கு பெரிய ஒரு சபை இருக்கும் ஆனால் அது ஆழமற்றதான ஒரு சபையா இருக்கும்.
It's like having 5000 children but all of them are retarded and sick.
5000 பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருமே மன வளர்ச்சி குன்றிய வியாதிப்பட்ட குழந்தைகள் இருப்பது போல.
I'd rather be like Jesus who had only 11 but they were strong wholehearted Christians.
ஆனால் இயேசுக்கு இருந்தது 11 பேர்கள் தான் ஆனால் அவர்கள் முழு இருதயமுடைய தீவிரமான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அதே போல நான் இருக்க விரும்புகிறேன்.
There is a price we pay when we lower God's standards.
தேவனுடைய தரத்தை நாம் குறைக்கும் பொழுது அதற்கென்று ஒரு விலைக்கரியம் செலுத்தி ஆக வேண்டும்.
When we preach in order to get a crowd and therefore leave out the message of repentance.
ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பதனாலே நாம் பிரசங்கிக்கிறோம் ஆகவே மனம் திரும்புதல் என்ற தலைப்பை நாம் விட்டு விடுகிறோம்.
You can get a very enthusiastic crowd always trusting God for things.
எல்லாவற்றுக்காகவும் தேவனை விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் என்று சொல்லக்கூடியதான உணர்ச்சி மிகுந்த விசுவாசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
But it's a false faith. Because it's a faith for material things only.
அது பூமிக்குரிய பொருளை பெற்றுக்கொள்ள மட்டும் தேவையா இருக்கிற விசுவாசமா இருக்கிறபடினால இது ஒரு போலியான விசுவாசமா இருக்கிறது.
The first step is repentance.
முதல் படி மனம் திரும்புதல்.
John the Baptist came preaching repentance.
யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வந்தான்.
When he died,
அவன் மரித்தபோது
Jesus took that baton from his hand and continued this relay race.
இயேசு அந்த கோலை அவர் பிடித்துக்கொண்டு அந்த தொடர் ஓட்டத்தை அவர் தொடர்ந்து ஓடினார்.
You've seen relay races where one first runner hands the baton to the second person.
நீங்கள் தொடர் ஓட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முதலாவது ரவுண்டை ஓடி முடித்தவன் அந்த கோலை அதற்கு
பின்னாக வருகிறது.
யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிற தொடர் ஓட்டத்தை ஒரு ஓட்டம்
ஓடிவிட்டான். And preached that message himself.
இயேசு கோலை வாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க அவர்
ஓடிக்கொண்டார். Pentecost and he preached repentance.
அதற்கு பிறகு பேதுரு அந்த கோலை வாங்கிக் கொண்டு அவன் மனம் திரும்புதலை குறித்து
பிரசங்கிக்கிறான்.
இன்னும் அதே போல அநேகரும் அந்த தொடர் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே
இருக்கிறார். ஆனால்
இந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ
வாழ்க்கை
கிறிஸ்தவ செய்தியானது அது உலகத்தோடு கூட
ஒத்துப்போவதாக
அங்கே உள்ளதான அந்த கூர்மையானது மழுங்கி
போய்விட்டது.
பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கமானது அது தன்னுடைய நிலை
இழந்துவிட்டது.
விரோதமாக பிரசங்கிக்கும் போது சபைக்கு ஆட்கள் அதிகமாய்
வருவதில்லை.
விசுவாசத்தை மட்டும் பிரசங்கிக்கும் போது நிறைய ஆள்கள் சேர்கிறார்கள்.
But what God has joined together, we must not put asunder.
ஆனால் தேவன் எதை இணைத்திருக்கிறாரோ நாம் அதை பிரிக்க கூடாது.
And when we don't preach repentance,
மனம் திரும்பல் நாம் பிரசங்கிக்காத பட்சத்தில்,
we're going to get a shallow type of Christianity.
நமக்கு இருக்கிற கிறிஸ்தவமானது ஆழமற்ற ஒரு கிறிஸ்தவமாய் மாறிவிடும்.
It won't even be certain that these people are really saved.
உண்மையாலுமே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற நிச்சயம் கூட இல்லாமல் போய்விடும்.
That's the condition of a lot of Christians today.
அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.
They have a form of godliness.
அவர்களுக்கு தேவபக்தின் வேஷம் என்று இருக்கிற அந்த பலன் இல்லை.
They are not able to overcome sin.
அவர்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை.
Because one of the most important elements in the gospel message has been eliminated from that.
ஏனென்றால் அவருடைய சுவிசேஷ செய்தியிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கானது அது அங்கிருந்து எடுபட்டு போய்விட்டது.
So Paul preached repentance and faith.
ஆகவே பவுல் மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் பிரசங்கித்தார்.
The apostle Peter preached on the day of Pentecost.
அப்போஸ்தலர் நாகிய பேதுரு பெந்தெகோஸ்து நாளில் அதை குறித்து பிரசங்கித்தார்.
What does repentance mean?
மனம் திரும்புதல் என்றால் என்ன?
Let's turn to a verse in 1 Thessalonians in chapter 1.
1 தெசலோனிக்கேயர் நிருபம் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம்.
In 1 Thessalonians 1.
1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்திலே
it says in verse 9.
9 வசனத்திலே பார்க்கிறோம்.
That you turn to God from idols.
நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள்.
This is what repentance really means.
உண்மையாலுமே மனம் திரும்புதல் என்றால் இதுதான் அர்த்தம்.
Idols are anything you worship in your life other than the true and the living God.
உண்மையான ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு எந்த காரியத்தை வாழ்க்கையில் வணங்கினாலும் அதுதான் உனக்கு விக்கிரகம்.
You can worship money.
பணத்தை ஆராதிக்கலாம்.
You can worship a human being, your husband or your wife.
உடைய மனைவியோ அல்லது உன்னுடைய கணவனோ என்ற ஒரு மனிதனை நீ ஆராதிக்கலாம்.
You can worship your job.
உன்னுடைய வேலையை நீ ஆராதிக்கலாம்.
You can worship a house, a car.
ஒரு வீட்டையோ ஒரு காரையோ நீ ஆராதிக்கலாம்.
You can even worship material things that you long to get.
ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அந்த காரியத்தை கூட நீ ஆராதித்து
long to get a bigger house or a car or something like that.
ஒரு பெரிய வீடை நான் வாங்க வேண்டும், நல்ல ஒரு கார் வாங்க வேண்டும்.
That is what fills your vision.
உன்னுடைய நோக்கம் எல்லாம் அதனால நிறைந்திருக்கிறது.
You are asked to visualize this new house that you are going to get.
புது வீடை நீ பெற போகிறாயே, அதை நீ கற்பனை செய்து பார்.
The car that you are going to get.
நீ பெற்றுக்கொள்ள போகிற காரை நீ கற்பனை செய்து பார்.
It's a deception.
எல்லாம் ஒரு வஞ்சனை.
Do you ever find Jesus teaching that?
இயேசு இதை கற்றுக் கொடுப்பதை எப்போதாவது பார்த்திருக்கிறாயா?
I'll teach you to visualize.
நான் ஒன்றை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது போதிக்கிறேன். வேதத்திலிருந்து
Look unto Jesus.
இயேசுவை நோக்கி பார்.
Keep your eyes on him.
உடைய கண்களை அவர் மீது பதித்து
வை. Keep your eyes on him.
உடைய கண்களை அவர் மீது பதித்து விடு.
And see how he lived on earth.
அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீ பார்.
Say, Lord, that's how I want to live.
ஆண்டவரே, இப்படி தான் நான் வாழ வேண்டும் என்று சொல்.
Don't look for a better house.
நல்ல வீட்டை நீங்கள் நோக்கி பார்க்க
வேண்டாம். Look for a better life.
நல்ல வாழ்க்கைக்காக இயங்குங்கள்.
Not a better scooter.
நல்ல ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று அல்ல.
But a better character.
நல்ல குணாதிசயம் வேண்டும் என்று கேளுங்கள்.
The character of Jesus.
இயேசுவுடைய குணாதிசயம்.
So if you want to visualize something, visualize that.
ஆகவே ஏதாவது ஒன்றை கற்பனை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இதை கற்பனை செய்யுங்கள்.
It's a tremendous deception that Satan has put upon a lot of Christians nowadays.
அநேக கிறிஸ்தவர்கள் மீது பிசாசு பயங்கரமான ஒரு வஞ்சனையை ஏமாற்றை வைத்து விட்டான்.
And the message of repentance has been eliminated.
மனம் திரும்புதல் என்கிற அந்த செய்தியானது எடுபட்டு போய்விட்டது.
I believe that God wants his servants to once again preach the message the apostles preached.
அப்போஸ்தலர் பிரசங்கித்த அதே செய்தியை மீண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் எல்லா மனுஷர்களிடத்திலும் விரும்புகிறார்.
Turn to God from idols.
விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புங்கள்.
That means your whole heart is taken up with God himself. There is no place in it for anyone other than God.
தேவனே உடைய முழு இதயத்தை நிரப்பி விட்டார். எந்த ஒரு காரியத்துக்கும் உடைய இதயத்தில் இடமில்லாத அளவுக்கு நீ மாற வேண்டும்.
And you want to please only God.
தேவனை மட்டுமே நீ பிரியப்படுத்த வேண்டும்.
Don't want to please yourself.
உன்னை நீயே பிரியப்படுத்த
வேண்டும். Don't want to please your wife.
உன்னை மனைவியை பிரியப்படுத்த
வேண்டும். Don't want to please your relatives.
உன்னை உறவினர்களை பிரியப்படுத்த வேண்டும்.
Don't want to please God.
தேவனையே பிரியப்படுத்த
வேண்டும். Do everything that will please God in your life.
தேவனை பிரியப்படுத்த எல்லா காரியத்தையும் உன் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பி.
You don't force your view on other people.
உன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டாம்.
That's the type of person God's looking for today.
இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட நபர்களை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
No idols in their life.
தங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விக்கிரகத்தையும் வைக்காம.
As I said, idols are not just physical objects whom we fall down and worship.
விக்கிரகங்கள் என்றால் நாம் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு உருவம் மட்டுமல்ல.
But something that takes the place of God in your heart.
ஆனால் உன்னுடைய இதயத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இதயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேற எந்த ஒரு விக்கிரகம் தான்.
Repentance also involves another thing.
மனம் திரும்புதல் என்பது இன்னொரு காரியத்திலேயும் அது பொருந்திருக்கிறது.
And that is to give back what we have taken wrongfully from other people.
மற்றவர்களிடத்திலிருந்து நாம் தவறாக எடுத்துக்கொண்ட காரியங்களை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதாகும்.
You read in Luke 19 verses 1 to 10.
லூக்கா 19 அதிகாரம் 1-ல் இருந்து 10 வசனங்கள் வரை வாசிப்போம்.
About the story of Zacchaeus.
சகேயு என்பவனுடைய கதையை குறித்து வாசிக்கிறோம்.
Zacchaeus was a crooked man.
சகேயு என்பவன் அவன் ஒரு ஏமாற்ற பேர் வழியா இருந்தான்.
He didn't go around cheating people.
அவன் எல்லா மக்களையும் ஏமாற்றி திரியவில்லை.
People came to him and he took more taxes from them.
ஜனங்கள் அவனை நோக்கி வந்தார்கள். அவனிடத்திலிருந்து அதிகமான வரி
பெற்றிருந்தார்.
ஜனங்கள் வரி பணத்தை செலுத்த வரும்போது அதிகமான வரியை
வாங்கினான்.
மீதியை அவன்
தலைக்கன்று வைத்து
கொஞ்சம் அந்த வரி பணத்தை ரோம அரசாங்கத்துக்கு
செலுத்தினான்.
இதனாலே அவன் கலக்கமடைந்தான். ஒரு
நாளில் அவன்
அவன் தவறாய் பெற்றுக்கொண்ட பணத்தை திரும்பி செலுத்து என்று இயேசு சொல்லவே இல்லை.
The light from Jesus' life shone so strongly.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமானது அவன் மேல் அவ்வளவு வல்லமையாய் பிரகாசித்தபடினாலே
convicted of this sin.
தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்தான்.
And he said, without being asked to do it, he said, Lord, I'm going to return
what I've taken wrong from. நான் தவறாய் பெற்றுக்கொண்ட காரியங்களை உடனே நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று தேவன் எதிர்பார்க்காமலே அவன் தேவன் கேட்காமலே அவன் செய்தான்.
And I'll give back four times of what I took.
நான் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நாலுதுணையா நான் திரும்ப சொல்கிறேன்.
There you can see a genuine conversion has taken place.
இங்கே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நடைபெற்று விட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Without any external prompting, the man does the right thing.
வெளியே இருந்த எந்த ஒரு ஊக்குவிப்பும் இல்லாதபடிக்கு அவன் சரியான காரியத்தை செய்கிறான்.
And that is what God looks for in us.
நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான்.
Repentance that involves a turning away from idols.
மனம் திரும்புதல் என்பது விக்கிரகங்களை விட்டு திரும்புவதாகும்.
And அது மட்டும் இல்ல, giving back and settling matters with human beings.
மனிதர்களிடத்திலே நாம் தவறாக எடுத்துக்கொண்ட காரியங்களை திருப்பி செலுத்தி சரி செய்வதாகும்.
Repentance is toward God and towards men.
மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்திலேயும் நாம் செய்ய வேண்டும், மனிதர்களிடத்திலேயும் நாம் செய்ய வேண்டும்.
Men, I have to give back that which I have wrong.
நான் தவறாக எடுத்துக்கொண்ட காரியங்களை நான் திருப்பி செலுத்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும்.
And if I have hurt somebody,
யாரையாவது நான் மனம் புண்படுத்தி இருந்தேன்,
my words,
என் வார்த்தைகளின் மூலமாக.
I'm not talking about people getting hurt because we preach God's word.
நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதனாலே மன புண்பட்டவர்களை குறித்து நான் பேசவில்லை.
Jesus preached God's word so strongly, many people got hurt.
இயேசு அவர் தேவனுடைய வார்த்தையை வலிமையாக பிரசங்கித்தபடினாலே அநேக மனம் புண்பட்டார்கள்.
We're not talking about that.
அதை குறித்து நாம் பேசவில்லை.
We don't have to apologize for that.
அதற்காக போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை.
That is God's word and people will get offended.
அது தேவனுடைய வார்த்தை, ஜனங்கள் கண்டிப்பாக இடர்வடைவார்கள்.
But I'm talking about private matters, personal matters where you hurt somebody.
ஆனால் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாரை மனம் புண்படுத்தியிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து பேசுங்கள்.
You have to go to that person and ask forgiveness.
நீங்கள் அந்த நபரிடத்திலே போய் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும்.
If you have cheated somebody,
நீங்கள் யாரையாவது மனம்
ஏமாற்றியிருந்தால் person ask forgiveness and give back the money as well.
அவரிடத்திலே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஏமாற்றிய பணத்தையும் திருப்பி கொடுத்து விடுங்கள்.
If you have cheated the government,
அரசாங்கத்தை ஏமாற்றியிருந்தால்
seek God how you should repay.
அது எப்படி திரும்ப செலுத்துவது என்பதை குறித்து தேவனிடத்திலே கேளுங்கள்.
But if you take this seriously, this message of repentance,
இந்த மனந்திரும்புதலின் செய்தியை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொண்டால்,
your whole Christian life will reach a higher plane.
உங்களுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு மேலான நிலையை அடையும்.
This repentance must be coupled with faith.
இந்த மனந்திரும்புதலானது விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
By faith, it means you just believe that God loves you.
விசுவாசம் என்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நம்புங்கள்.
He loves you enough to have sent his son to die for you.
இந்தளவு உங்களை நேசித்தார் என்றால் தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக மரிக்க முடியும் அனுப்பினார்.
Just believing these facts in our head.
நம்முடைய மூளை அளவிலே இதை நம்புவதல்ல.
The Bible speaks about relationship with Jesus Christ like a wife to a husband.
இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை வேதமானது புருஷன் மனைவிக்குள்ள உறவைக்கா ஒரு உறவை போல சித்தரிக்கிறது.
Just like a woman trusts this man and commits her whole life to him.
எப்படி ஒரு ஸ்திரீ தன்னுடைய முழு வாழ்க்கையும் அந்த புருஷனை நம்பி தன்னை ஒப்படைக்கிறாளோ,
and that man goes somewhere, the woman goes to that place and lives with him,
and the manidan oru edathilirundu innoru edathukku poi vaazhugiran, indha manaviyum avanai nambi pogural,
and then he goes and lives somewhere else, she trusts him and goes and lives there.
Avan angirundu veru edathukku maatralaagi pogumbodhu avanai nambi ivanum avan pinnaga selugiraal.
That is faith.
Idhu dhaan viswasam.
And to trust Jesus means to be like that.
Yesu viswasippu endral
idhu. Lord, I have no more choice.
Andore enakkendru ini தெரிந்துகொள்வதில்லை.
Trust you that your will is the best for me.
உம்முடைய சித்தமே என்னுடைய பாக்கியம், எனக்கு தேவையானது என்று நான் நம்புகிறேன்.
Whatever you say, I accept.
நீர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
Where you tell me to go, I'll go.
எங்கே போக சொல்கிறீரோ அங்கே போகிறேன்.
What you tell me to do, I'll do.
எதை செய்ய சொல்கிறீரோ நான் செல்கிறேன்.
Imagine what will happen to your life.
உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
And believe.
நீங்கள் மனம் திரும்பி விசுவாசித்தால்,
that's the best way to start the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு இதுவே சிறந்த வழியாகும்.
Don't choose a cheap way.
ஒரு மட்டமான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம்.
You know, when you go to the market,
நீங்கள் கடைக்கு போகும்போது,
if you look for something cheap,
அங்கே விலை குறைவாய் விலை மலிவாய் கிடைக்கிற பொருளை
வாங்கினால்,
அதற்காக விலை பணம் குறைவாக நீங்கள் கொடுக்கலாம்.
In one week, when that gadget packs up,
ஆனால் ஒரு வாரத்திலே அந்த வாங்கின கருவியானது உடைந்து போகிறது.
There's no guarantee on it.
அதிலே உத்தரவாதம் இல்லை.
So therefore we go for something which is even a little more expensive but that will last.
ஆகவே கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாலும் பரவாயில்லை, நமக்கு உத்தரவாதத்தோடு பொருள் வேண்டும் என்று நாம் தேடி வாங்குகிறோம்.
So I want to say to you concerning eternal life also.
ஆகவே நித்திய ஜீவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
There are many false gospels being preached in the world.
இன்றைக்கு உலகத்திலே பல பொய்யான சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது.
If you want the real gospel,
உண்மையான சுவிசேஷம் உங்களுக்கு
வேண்டும். The scriptures.
வேதத்துக்கு போங்கள்.
There we read of repentance and faith.
அங்கே நாம் மனம் திரும்புதலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும்
வாசிக்கிறோம். God from everything idolatrous in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரமா இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு தேவனுக்கு திரும்புவது.
You worship that which you spend a long time over.
நிறைய நேரத்தை எதற்காக செலவு செய்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்.
I'm not talking about your work which we have to concentrate on to earn our living.
நாம் பிழைக்கும் முடியாக வேலை செய்துதானாக வேண்டும் அதை குறித்து நான் சொல்லவில்லை.
But after you finish your work,
வேலை முடித்த பிறகு,
or before you go to work,
அல்லது வேலைக்கு போவதற்கு முன்பதாக,
what is your mind set on?
உங்கள் மனது எதிலே தளைத்திருக்கிறது?
What does your mind think about most of the time?
இந்த நேரமாக உங்கள் மனது எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது?
Is where your faith is.
அங்கேதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது.
That is what you love.
அதைத்தான் நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
Maybe money, maybe job, it may be something else.
அது பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வேறு ஒன்றாக இருக்கலாம்.
You are not repented and believing then.
நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், விசுவாசிக்கவில்லை என்றால்,
பட் இஃப் யூ வாண்ட், வென் யூ ஹவ் ரியலி ரிபென்டட் அண்ட் பிலீவ், காட் வில் ஃபில் யுவர் ஹார்ட்.
உண்மையாலுமே நீங்கள் மனம் திரும்பி விசுவாசித்தால் தேவன் உள்ளத்தை நிரப்புவார்.
ஹீ கம்ஸ் எவ்ரிதிங் டு யூ.
அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே
என்கரேஜ் யூ.
நான் உங்களை,
இஃப் யூ கம் டு திஸ் டைப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி,
இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்துக்குள்ளாக நீங்கள் வந்தால்,
you will experience something completely different from the shallow Christianity you are experiencing right now.
இதுவரை நீங்கள் அனுபவித்த ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை விட ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவிப்பீர்கள்.
I want to invite you to pray with me now.
ஆகவே என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க முடியும், உங்களை அழைக்கிறேன்.
You just bow your heads at this time.
இந்த நேரத்தில் உங்கள் தலைகளை நீங்கள் வணங்குவீர்களா?
And say, Lord,
ஆண்டவரே,
I want you to show me if anything in my life is an idol.
என்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகம் ஏதாவது இருந்தால் நீர் காண்பிக்க முடியாது.
My job,
என்னுடைய வேலையோ,
பேங்க் அக்கவுண்ட்,
என்னுடைய வங்கி கணக்கோ, என்னுடைய பணமோ,
என்னுடைய
காரோ,
என்னுடைய
வீடோ,
சம்திங்,
ஏதோ ஒன்று.
I want to give up that idol and I want to turn to you.
அது விக்கிரமா இருந்தால் ஆண்டவரே இப்போதே அதை விட்டுவிட்டு உம்மை நோக்கி திரும்ப,
I want you to fill my heart.
என்னுடைய உள்ளத்தை ஆண்டவரே நீர் நிரப்ப முடியாது விரும்புகிறேன். ஆண்டவரே இயேசுவே,
I want you to be Lord of my life.
நீரே என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராய்,
I believe you love me.
நீர் என்னை நேசிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். நானும் என்னை நம்புகிறேன்.
I give myself completely to you.
என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
You know, it's a very simple prayer that you need to pray.
நீங்கள் ஜெபிப்பது ஒரு சிறு எளிய ஜெபம்தான்.
God will hear you.
கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார்.
He will do more for you than you can ask or even think.
நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உங்களுக்கு செய்வார்.
Please continue listening to this program.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனியுங்கள்.
Comes up.
எப்பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சி வருகிறதோ நீங்கள் கவனியுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.